இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு ஞானஸ்தானம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். 1 கொரிந்தியர் 10:1-6 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:1-6
போதும்.
இங்கு நாம் வாசிக்கிறோம், எகிப்திலிருந்து புறப்பட்ட 600,000 புருஷர்கள், அப்புறம் மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாம் சேர்த்துனா பயங்கரமான ஒரு திரளான ஜனங்கள். இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வரும்போதே ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. எப்படி? கடலை கடக்கும்போது கடல் வழியாக ஞானஸ்தானம், மேகஸ்தம்பம் வரும்போது மேகத்தின் மூலம் ஞானஸ்தானம், அப்புறம் அக்னி ஸ்தம்பம், ராத்திரி நேரத்தில் அவங்களுக்கு குளிராக இருக்கும், வெளிச்சம் தெரியாது, அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆமாம் அக்னி ஸ்தம்பம் அப்படின்னா லைட்டும் அடிக்கிற லைட்டு வெளிச்சமும் தெரியும், சூடாகவும் இருக்கும், அப்போ குளிரும் இருக்காது. இப்படி 40 வருஷமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு வந்திருக்காரு. அப்போ ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, மேகத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, அக்னினால் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் செஞ்சிருந்தும் 10வதுக்கு ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், ஞான போஜனத்தை புசித்தார்கள். அப்படி இருந்தும் கூட தேவர் அநேகர் மேல் பிரியமாயிருக்கவில்லை. அப்படின்னா ஒரு சிலர் மேல் தான் தேவன் பிரியமாயிருந்திருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவங்களுக்குள்ள பார்த்தோம்னா, ரட்சிக்கப்பட்ட திரளான ஜனங்கள், எகிப்திலிருந்து புறப்பட்ட கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னால், எகிப்தின் பாவ சந்தோஷங்களிலிருந்து புறப்பட்ட திரளான கிறிஸ்தவர்கள் அன்னைக்கு புறப்பட்ட மாதிரி இன்னைக்கு லட்சக்கணக்கில் உலகம் முழுவதிலிருந்து கிறிஸ்தவுக்குள்ளே வந்திருக்காங்க, புறஜாதியிலிருந்து. இவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் தேவனுடைய வசனத்தை கேட்குறாங்க, தேவனுடைய ஞானத்தை அறிந்து கொள்கிறாங்க, ஞான கண்மலையுடைய தண்ணீரை குடிக்கிறாங்க, ஞான போஜனத்தை புசிக்கிறாங்க, வார வாரம் கேட்குறாங்க. எல்லாம் இருந்தாலும் தேவன் இவர்கள் எல்லார் மேலும் பிரியமாக இருக்கிறாரா? இல்லை, ஒரு சிலர் மேலே தான் தேவன் பிரியமாக இருக்கிறார். காரணம், அவர்கள் தங்கள் இச்சைக்கேற்றபடி தேவனை பரிசோதித்து பார்த்தார்கள். எங்களுக்கு இந்த சாப்பாடு வேணும், நாங்கள் இப்படி இருக்கணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், இப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் அந்த ஜனங்கள் கேட்டாங்க. தேவனுடைய சமூகத்தில் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாங்க. பத்தாமல் எங்களுக்கு இன்ன மாதிரிலாம் ஆசீர்வாதம் இருந்தால் வேணுங்கிறது அவங்க கேட்டு கேட்டு வாங்கிட்டாங்க. அப்போ என்ன ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் கேட்காமையே இவங்களுக்கு இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன், ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய இச்சைக்கேற்றபடி, ஆண்டவரே எனக்கு இந்த இது பொருள் வேணும், இந்த பொருள் வேணும், ஆனால் ஆண்டவர் எல்லா பொருளும் கொடுத்துருக்காரு, அதை விட்டு போட்டு ஆண்டவரே இன்ன வந்து என்ன பண்ணோம், இன்ன வந்து என்ன ஒரு ஏரோப்ளைன் வேணும், அந்த ஏரோப்ளைனு பேட்டரியில் ஓடுற மாதிரி இங்கிருந்து அமுத்தினா அப்படியே ஓடணும், அதை பார்க்கணும், நான் சுற்றணும், நான் தான் சுத்த வைக்கிறேன்னு எல்லாத்துக்கும் தெரியணும், அப்படிப்பட்ட காரியங்களை கேட்குற மாதிரி. அப்போது ஒரு குதிரை வேணும், அந்த குதிரையை கட்டி தீனி போகிறதுக்கு நம்மளால் முடியாது, ஒரு யானை வேணும், அதெல்லாம் சரிதான், ஆனால் ஆண்டவர் பிரியமாக இருக்குமாங்கிறத பார்க்கணும். அப்படியாக இன்றைக்கு நிறைய காரியங்களை தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி எகிப்திலிருந்து புறப்பட்டது போல புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவர்கள், தேவன் அநேக ஆசீர்வாதங்களை அந்த கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், ஆனாலும் தங்கள் இச்சைக்கேற்றபடி கேட்டு 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 தேவனை கோபப்படுத்தி தேவன் மேல் பிரியமில்லாமல் போய் அவர்களை தேவன் தள்ளிவிட்டார். யாத்திரியாமம் 13:21-22 யாத்திரியாமம் பதிமூணு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு.
அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடாத படிக்கு கர்த்தர் கூடும் படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்.
இதுக்கு நான் பேசுற மாதிரி அர்த்தம் நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி எப்படி இருக்கும், பாஸ்டர் மாதிரி நாம பேசினா இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசனை பண்ணி சொல்லணும். யாருக்கு சொல்ல முடியும் பார்க்கலாம். பகலிலே மேகஸ்தம்பம், பகலில் என்ன இருக்கும், பகல் வெயில் உச்சி வெயில் நல்லா அடிக்கும், அப்போ மேகம் வந்தால் எப்படி இருக்கும், நல்லா குழு குழுன்னு இருக்கும். சரி, அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கலாம். கஷ்டம் வரும்போது அதை தாங்கும்படியான ஞானத்தை கொடுக்கிறார். சோதனை வரும்போது அந்த சோதனைகளை சகிக்கும்படியாக அதற்கு மாற்று வழிகளை தேவன் உண்டாக்குகிறார். அப்போ இரவிலே அக்னி ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம்னா என்ன அர்த்தம், அதுக்கப்புறம் இல்லை இல்லை அது சரியான பதில் இல்லை இல்லை. ஆ கரெக்டு, வசனத்தை படித்தோம்னா கரெக்டாக பதில் சொல்லிடலாம். வெளிச்சம் காட்ட, அது என்ன 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 அர்த்தம், அது இரவுனா என்ன அர்த்தம், இரவு அவருடைய பொருள் அந்தகாரம், அறியாமை, அந்தகாரம்னா அறியாமை. நம்ம ஒரு காரியத்தை எப்படி செய்யணும் என்ன பண்ணணுங்கிறது தெரியாமல் முழிக்கிற சமயத்தில் அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு வெளிச்சம் காமிக்கிறார், அப்படின்னா அறிவை கொடுக்கிறார். அப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு எழுத்தின்படியாக செய்தார். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்வளவெல்லாம் செஞ்சும் கூட ஆனாலும் தேவன் அதிகமானவர் மேல் பிரியமாக இல்லை. இங்கே எத்தனையோ பேர் வந்து ஆராதனை கலந்துருக்காங்க, சத்திய வசனத்தை கேட்டிருக்காங்க, வசனம் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, சத்தியம் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரம் வருவாங்க, ரெண்டு வாரம் வருவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு சோத்திரம். சரி, ஆ அதே மாதிரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைவு. அவர்கள் ரட்சிக்கப்பட்டவங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மற்ற புறஜாதிகளுடைய பிள்ளைகளை விட ரொம்ப மோசமாக இருக்காங்க இன்றைக்கி. ஆமாம் ஆமாம், சொன்ன மாதிரி ஏழியின் பிள்ளைகள் அவர் இன்னைக்கு இருந்துட்டுருக்காங்க. கிறிஸ்தவங்களுடைய பிள்ளைகள் ஏழியின் பிள்ளைகளாக தான் இன்றைக்கி இருக்காங்க நிறைய வீட்டில். அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வந்திருக்கிற ஜனங்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க, ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த வசனத்தில் நான் பார்க்கும்போது நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் அப்படிங்கிற குறை என் மேலே உன் மேலே எனக்கு இருக்குது. ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய், நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் பாசத்தையும் நீ மறந்து போயிட்டாய். அப்படின்னா நீ ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய உடன்படிக்கை பண்ணின பொழுது இருந்த அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் மறந்து இன்னைக்கு ஆண்டவரே இது வேணும் ஆண்டவரே அது வேணும் ஆண்டவரேன்னு தான் மாற்றி விண்ணப்பங்கள் தான் நிறைய செலுத்திட்டுருக்குறோம் ஒழிய தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்கிறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. அப்படியாக இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் மாறிவிட்டது. அதனால் எப்படி ஞானஸ்தானம் எடுத்தாலும் சரி ஆண்டவருக்கு பிரியமில்லைன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் தள்ளிடுவார். தேவன் அவங்க மேல் பிரியமாக இருப்பதில்லை. சோத்திரம். ஏசையா 11:9 வாசிப்போம்.
போதும்,
அப்ப இஸ்ரேல் ஜனங்க எப்படி சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்களோ அந்த மாதிரி இன்றைக்கு ஜனங்கள் தேவனுடைய அறிவினால நிறைந்திருக்கிறாங்க. எல்லா சபையிலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வியாக்கியான வெளிப்பாடு இப்படி நிறைய அறிவு இருக்கு. தேவ அறிவு எல்லா சபைகளையும் திரளாக கிடைக்கிறது. டிவியை திருப்பினா பிரசங்கம் இருக்குது, ரேடியோவை திருப்பினா பிரசங்கம் இருக்குது. சில சபைகளில் போயாச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எனிடைம் பிரசங்கம், ஏடிஎம் மாதிரி எப்போ போனாலும் பிரசங்கம் கேட்கலாம். அந்த மாதிரி இன்றைக்கி சபைகள் இன்றைக்கி இருந்துகிட்ருக்குது. அப்படின்னா பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் இன்றைக்கி நிறைஞ்சு இருக்குது. ஆனால் தேவன் அவர்கள் மேல் பிரியமாக இருக்கிறாரா? இல்லை, நிறைய பேர் மேலே இல்லை. காரணம் அவங்க இச்சைக்கேற்றபடி அவங்க நடக்கிறாங்க. தேவனுடைய சித்தம் என்னங்கிறது பகுத்தறிஞ்சு அந்த அறிவை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படியணும். அதை விட்டு போட்டு எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி போட்டு நம்ம செய்கிற வேலை வேறவையாக இருந்தால் தேவன் நம்ம மேல் பிரியமாக இல்லாமல் தேவன் நம்மளை தள்ளி விடுகிறார். அதனால தான் நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அதனுடைய பொருள் இதுதான். இஸ்ரேல் ஜனங்க அநேகர் அழைக்கப்பட்டாங்க, 600,000 புருஷர்கள். அப்போ மனைவிகளை போட்டாச்சுன்னா 12, ஒவ்வொருத்தருக்கும் 2 பிள்ளைங்க போட்டாச்சுன்னா எவ்வளோ வரும்? 24, சுமார் ஒரு 25 லட்சம் புறப்பட்டு வந்திருக்காங்க. அப்படி புறப்பட்டு வந்தவங்க கூட 2 பேர் தான் காணாமல் போனாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, சுமாராக இன்னைக்கு இருக்கிற கணக்கு போடுவோம். அன்னைக்கு இருக்கிற கணக்கு போட்டால் நிறையா இருக்கும், அன்னைக்கு இருக்கிற கணக்கு போட்டால் நிறையா போகும். அது இல்லாமல் திரளான புறஜாதிகள் கடந்து வந்திருக்காங்கன்னு வேற நான் வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் இல்லாமல் புறஜாதிகளும் நிறைய பேர் கூட வந்திருக்காங்க. ஐயோ, ஆண்டு எப்படிப்பட்ட தேவனோ தெரியலையே, பயங்கரமான அற்புதத்தையும் அடையாளத்தையும் காமிக்கிறாரு, அதனால் இந்த ஜனத்து கூட நாமளும் இங்கேருந்து எகிப்திலேருந்து போயிடுவோம்னு சொல்லிட்டு நிறைய புறஜாதிகளும் இஸ்ரேல் ஜனங்க கூட கடந்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தும் கூட எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் வனாந்தர பாதைகளையும் அனுபவித்தாலும் கூட தேவன் அவர்கள் மேல் பிரியமாக இல்லை. அதனால் ஏன் நம்ம சிறிய கூட்டமாக இருக்கானா, இதுதான் காரணம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஆமாம், சிலர் தான் வந்து வசனம் சிலருக்கு தான் புரியும். விதைக்கிறவன் அள்ளித்தூ விதைகளை அழுது கொண்டே விதைச்சிட்டு போவான், ஆனால் பல இடங்களில் ஒழுகும் அந்த விதை. சில விதைகள் தான் நல்ல நிலத்தில் ஒழுகும். அந்த மாதிரி நாம் எல்லாரும் வந்து கிறிஸ்தவங்களாக இருந்த பொழுது மனம் போன போக்கில் போய் இந்த பிரதேசம் சரியாக இருக்குமா, அந்த பிரதேசம் சரியாக இருக்குமா, இது நல்லதா அது நல்லதான்னு தேடி தேடி போனோம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய முன் தீர்மானத்தின்படி யார் யாருடைய கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக வைக்கணுமோ அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சு யார் யார் மூலம் தேவனுடைய வசனத்தை கேட்கணுமோ அவங்க மூலம் கேட்க வச்சு தேவன் இந்த சரியான வார்த்தையை நம்மளுக்கு புரிய வச்சிருக்கிறார். அதனால் எப்படி ஞானஸ்தானம் எடுத்தோம், எப்படி நம் மேகத்தில் ஞானஸ்தானம் எடுத்தோமா, அல்லது அக்னி சம்பத்தில் ஞானஸ்தானம் எடுத்தோமா, எவ்வளோ அறிவில் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம் வளர்ந்ததில் அறிவு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சின்ன சின்ன பசங்கள்லாம் படித்து +2 முடித்ததுக்கப்புறம் எம்ஏ பிஏ டாக்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பெரிய பெரிய படிப்பு தான். கொஞ்சமாக படித்த ஆட்களே இல்லை. சொல்லப்போனால் வெளிநாட்டில் இங்கிருந்து படித்து வந்து வெளிநாட்டுக்கு போய் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. வெளிநாட்டில் அங்கே இருக்கிற எவனும்
படிக்கலை,
அங்கே போய் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ ராக்கெட்டு அனுப்புகிற இடம் வந்து அமெரிக்காவில் நாசாங்கிற இடம் இருக்குது. அங்கே வந்து இந்தியாக்காரன் தான் 40% வேலை செய்கிறான். 100 பேர் உலகத்துலேருந்து எடுத்துருந்தாங்கன்னா அதில் 40 பேர் இந்தியாக்காரன், பாக்கி 60 பேர் தான் உலகத்தில் பல நாடுகள்லேருந்து வந்திருக்கிறான். அப்போ இந்தியாக்காரனுடைய படிப்பு எப்படி இருக்குது பாருங்கள். ஆ, அது தமிழ்நாட்டுக்காரன் அதுலேயும் 40%, இந்தியாவிலேருந்து போனது 40%, திரும்பவும் அதுலேயும் தமிழ்நாட்டில் வடிகட்டினா அதுலேயும் 40%. அப்போ உலக வாணிபத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து முன்னிலையில் நிற்கிது எல்லா இதுலேயுமே. அதனால் வியாபாரத்தில் தெரிஞ்சவங்களுக்கு அதை பற்றி தெரியும். அப்ப என்னன்னா, கிறிஸ்தவங்களுக்கு வந்து தடையில்லாத ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் சென்னை பட்டணம் தான். மற்ற எல்லா ஸ்டேட்லேயும், ஆந்திராவிலையும் சரி, கேரளாவிலையும் சரி, கர்நாடகாவிலும் சரி, எல்லா பட்டணங்களையும் கிறிஸ்தவங்களுக்கு இவ்வளவு சுதந்திரம் இல்லை. இந்த சென்னை பட்டணத்தில் மட்டும்தான் இவ்வளோ சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்து வச்சுருக்கார். அதனால் சென்னை பட்டணத்தை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதனால் சென்னை பட்டணத்தில் இருக்கிறவங்க தான் ரொம்ப திறமைசாலிகளாகவும் இருக்காங்க. அப்படியாக தேவன் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கி இருக்கிற ஜனத்திற்கு திரளாக, அப்படின்னா சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை குறித்த அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும். அப்படியாக நிறைஞ்சிருக்கிறோம். ஆனால் அப்படி நிறைஞ்சிருந்தாலும் எத்தனை பேர் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம்? அது ரொம்ப குறைவு தான். அதான், அதனால தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, காதுள்ளவன் கேட்க கடவுள். ரொம்ப குறைவு தான். ஆபகூக்கு 2:14 ஆபகூக்கு 2:14 போதும். இங்க பாத்தீங்கன்னா பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அப்போ தேவனை அறிகிற அறிவினால் நிறைஞ்சிருக்கிறது. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய மகிமை. தேவனுடைய மகிமை எவ்வளவு பெரியது, தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவருடைய மகிமை ஆச்சரியமானது அப்படிங்கிறத உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார். அப்போ தேவனுடைய மகிமையும் தேவனுடைய அறிவையும் உணர்ந்தவர்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷம்தான். அவங்க இந்த பூமியிலிருந்து கடந்து போனாலும் அவங்களுடைய ஆத்மா எப்பவும் சந்தோஷமாக தான் இருக்கும். அதனால் இந்த பூமியில் இருக்கும்போது ஜலத்தினால ஞானஸ்தானம் நாமளே எடுத்துக்கிட்டால் நம்ம அறிவாளிகளாக மாறலாம். அப்புறம் ஆவியில் எடுத்துக்கிட்டால் அதையும் நம்ம இந்த பூமியிலையும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுலையும் ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா அக்னியில் போட்டு முக்கி எடுப்பார். அது ஞானஸ்தானம் தான். ரெண்டு ஞானஸ்தானம் நாமளே எடுத்துக்கலாம், விருப்பப்பட்டு நாமளே எடுத்துக்கலாம். நான் எந்த ஞானஸ்தானத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி நம்ம பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தோம்னா நம்மளானாலும் சரி, உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனானாலும் சரி, எல்லாத்தையும் ஆண்டவர் எப்படி போட்டு பரிசோதிப்பார்னா அக்னியில் போட்டு தான் பரிசோதிப்பார். மத்தேயு 3:11 போதும். அப்போ யோவான் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறான், எனக்கு பின்னால் வருகிறவர் ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். இன்னைக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கும்போது நிறைய பேர் இந்த ஸ்தானம் தான் கரெக்டு, பிதா குமாரன் பரிசுத்தாவியில் தான் எடுக்கணும், இயேசு நாமத்தில் தான் எடுக்கணும். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க குழந்தையில ஞானஸ்தானம் எடுக்கணும். எந்த ஞானஸ்தானம் எடுத்தாலும் சரி, அவர்கள் தேவனுடைய அன்பை பெறாவிட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு இயேசு நாமத்தினால ஞானஸ்தானம் சொல்லிட்டு இன்னைக்கு பெரிய ஒரு கூட்டம் கிளம்பியிருக்காங்க, உலகம் முழுவதும் அந்த இயக்கம் இருக்குது. ஆனால் என்ன பிரயோஜனம்? தேவனுக்கு பிரியமாக இருக்கிறார்களா? இல்லை. அப்போ இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிற அந்த காரியத்தை தான் முக்கியப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்களே ஒழிய, ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால என்ன பயன், அந்த பயனை நாம் தெரியணும். யோவான் 3:3-4:5 வாசிப்போம். அப்போ ஒருவன் ஜலத்தினால் மறுபடியும் பிறக்கும் பொழுது, அப்படின்னா ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் என்ன சம்பவிக்குதுன்னு கேட்டீங்கன்னா என்ன நடக்குது சொல்லுங்க பாப்போம். ஒருவன் ஜலத்தினால் அப்படின்னா தேவனுடைய அறிவினால் ஞானஸ்தானம், தண்ணியில் முங்கி எந்திரிக்கிறது இல்லை, ஞானத்தில் ஸ்நானம். அப்படின்னா ஒருவன் தேவனுடைய அறிவினாலே தன்னுடைய அறிவை சுத்திகரிக்கும் பொழுது அவனுக்குள்ளே என்ன மாற்றம் நடக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண்கிறான், அல்லது அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது, அவன் தேவனுடைய தரிசனத்தை காண்கிறான். இது இயேசுவின் நாமத்தில் எடுத்தாலும் சரி, பிதாகுமாரன் பஸ்தாவின் நாமத்தினால் எடுத்தாலும் சரி, குழந்தைகளை ஞானஸ்தானம் எடுத்தாலும் சரி, எந்த ஞானஸ்தானம் எடுத்தாலும் சரி, அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்குதான்னு முதல்ல பார்க்கணும். அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கலைன்னா அவன் எதில் ஞானஸ்தானம் எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை, அவன் காசில் போய் முழுகி எந்திரிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானத்தை பற்றி எத்தனையோ வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால பயன் என்ன, அதனுடைய பின்விளைவு என்ன, அதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத யோசனை பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா நம்முடைய ஞானம் சுத்திகரிக்கப்படுகிறது, தேவனுடைய ஞானம் நம்மளுக்குள்ளே வளர்கிறது. தேவனுடைய ஞானம் நம்மளுக்குள்ளே வளர்ந்து வளர்ந்து வருகிற சமயத்திலே நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது, நாம் இருந்த இடத்துலேருந்து தேவனுடைய ராஜ்யத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுக்கும்போது அல்லது அறிவினாலே நம்முடைய மூளை சுத்திகரிக்கப்படுகிற போது நாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தரிசனத்தை காண்கிறோம். அப்போ சரி கண்டாச்சு, அப்போ கண்டோன்னு என்ன பண்ணுவோம், நாம் நேராக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னு தான் பார்ப்போம். அப்போ ரொம்ப தூரத்துலேருந்து தான் பார்த்துருக்குறோம், அப்போ அதுக்குள்ளே போனால் தானே நம்மளுடைய ஆசீர்வாதம் என்னங்கிறது தெரியும், அல்லது அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுங்கிறது தெரியும். அப்போ நாம் தீமையிலிருந்து விடுதலை ஆக்கி அல்லது அக்னி நரகத்திலிருந்து விடுதலை ஆகப்பட்டு நான் பரலோகத்துக்குள்ளே போகணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னு சொன்னால் நாம் இருக்கிற இடத்துலேருந்து நாம் பயணம் செஞ்சாதான் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். ஒரு மனுஷன் நடந்து நடந்து போகிறான், ஏன்னா அவனுக்கு தரிசனம் தெரிஞ்சு போச்சு, தேவனுடைய ராஜ்யத்தை அவன் கண்டுட்டான். கண்டுட்டு இங்கிருந்து நடந்து நடந்து போகும்போது என்ன ஆகுது, அங்கே போனேன்னா அங்கே தேவனுடைய ராஜ்யம் பூட்டியிருக்குது, ஆனால் கேட்டில் வந்து என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா நீ ஆவியில் மறுபடியும் பிறந்தாதான் உள்ளே போக முடியும். அப்போ உடனே ஆவியில் பிறக்கணும், அப்போ ஆவியில் பிறந்தாதான் உள்ளே போக முடியும். அப்போ ஆவியில் பிறக்கிறதுன்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆவியும் மறுரூபமாகணும். நம்முடைய ஆத்மா வந்து சுத்திகரிக்கப்பட்டால் பத்தாது, நம்முடைய ஆவியும் சுத்திகரிக்கப்பட்டு அதுவும் நம்முடைய ஆவியும் மாறினாதான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியங்களுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்போ ஒருத்தன் மறுபடியும் பறந்துட்டான், மறுபடியும் பறந்துட்டு அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியல அப்படின்னு என்ன அர்த்தம், ஒருத்த மறுபடியும் பறந்துட்டான் அப்படின்னு ஞானஸ்தானம் எடுத்துட்டான் இன்னைக்கு எழுத்தன்படி, இல்லை ஆவியில் பிறக்கல, ஒருத்தன் வந்து ஜலத்தினால் மறுபடியும் பறக்கும் பொழுது அல்லது தேவனுடைய அறிவினால் மறுபடியும் பறக்கும் பொழுது அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண்கிறான். அப்போ அறிவினால் மறுபடியும் பறந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாமல் இருக்கானா, அவனுக்குள்ள என்ன குறை இருக்குது, சிந்திக்கலன்னு இல்லை, அவனுக்கு கண்ணு குருடா போச்சு, பார்வை இல்லை, மறுபடி பிறந்ததுக்கு ஊனமா பிறந்துட்டான், திரும்பியும் மூங்கணும், அவனே தண்ணியில மூங்கிறது இல்ல, திரும்பியும் அவன் தேவனுடைய வசனத்தை படிச்சு சிந்திச்சு அறிவுல அவன் ஞானத்தான் எடுக்கணும், அப்பதான் அவன் கண்ணு திறக்கும். இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாத்தி மாத்தி சிபிஎம்முக்கு போனா திருப்பியும் அவன் முக்குவான், அவங்களும் முக்குவாங்க. இன்னும் நம்ம வேற ஒரு சபையில இருந்து ஒருத்தர் சிபிஎம் சபைக்கு போயாச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க வெளியில் எடுத்த ஞானஸ்தானமெல்லாம் செல்லாது, சிபிஎம்முடைய ஞானஸ்தானம் எடுக்குன்னு சொல்லிட்டு அவன் தண்ணியில் முக்க வைப்பான். அப்போ எத்தனை தடவை முங்கி எந்திரிச்சாலும் அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலைன்னா அவன் ஆவிக்குரிய குருடன். இப்போ இன்னைக்கு கிறிஸ்தவங்க முக்காவாசி எப்படி அழகிறாங்கன்னா அதனால தான் தேவன் இவர்கள் மேல் பிரியமாக இருக்கவில்லை. எத்தனை ஞானஸ்தானம் கொடுத்தும் ஞான கண்மலையினுடைய தண்ணீரை குடித்தும் ஞான போஜனத்தை புசித்தும் கண்ணு குருடா இருக்குது. ஏன்னா பூமிக்குரிய காரியத்தை தான் தேடிட்டு நடக்குது இங்க, அதான் பிரச்சனையா. அங்க பிரச்சனை என்னன்னா, தேவனுக்கு என்ன பிரியமா இருக்கும், தேவனுக்கு என்ன செஞ்சா பிடிக்கும் அப்படிங்கறதுல நினைக்கிறது இல்ல. நான் இன்னைக்கு காசு கிடைச்சா இப்படி பண்ணுவேன், எனக்கு இப்படி கிடைச்சா அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு போட்டிருக்கிறதுனால இன்னைக்கு தேவன் அநேகம் பேர் மேல பிரியமா இருக்கவில்லை. அதனால கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற முக்காவாசி பேர் என்ன, அநேகர் வந்து அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அப்படியே ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் அநேகர். ஆனா அநேகர் என்ன பண்றாங்க, குருடனா தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்களுக்குள்ள முக்காவாசி பேர் வேறு, ஆவிக்குரிய குருடனா தான் இருக்காங்க. ஆனா இது தெரியும் சொல்லுவாங்க, அது படிச்சிருக்காமாங்க, இது படிச்சிருக்காமாங்க. ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்து, சமுத்திரத்தில் ஞானஸ்தானம் எடுத்து, மேகஸ்தம்பத்தில் ஞானஸ்தானம் எடுத்து, அக்னி ஸ்தம்பத்தில் ஞானஸ்தானம் எடுத்து, எத்தனை ஞானஸ்தானம் எடுத்தாலும் சரி இல்லை, கண்ணு குருடாக இருக்குத, ஆவிக்குரிய தரிசனம் இல்லாமல் போச்சா இன்னைக்கு. அப்போது தேவன் மேல் பிரியமாக இருக்குன்னா தேவனுடைய தரிசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அதை தேடினா தான் கண்ணே திறக்கும். அதை விட்டு போட்டு வேறு எதையதையோ தேடுனா, சரி நீ கடா நீ தேடுறதவே தேடிட்டு நடா அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களில் ஆண்டவர் அவனை குருடனாக பண்ணிடுறாரு. ஒன்றும் கிடைக்காது இன்னைக்கு. அது மாதிரி நிறைய பேர் ஊழியம் சொல்லிட்டு நிறைய பேர் பைபிள் எடுத்துகிட்டு ஊழியம் வேறு செய்யறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குருடன் குருடனுக்கு வழிகாட்டினா ரெண்டு பேரும் குழியில் விழுகிறாங்க. அப்போ தேவனுடைய தரிசனம் கிடைக்காம ஊழியம் செய்கிறவன் இல்லைன்னா ஆவிக்குரிய குருடன். இந்த குருடன் ஏற்கனவே ஆவியில் குருடனாக இருக்கிறதுக்கு வழி காமிக்கிறதுக்கு போகிறான். அப்போ யார், இவன் ஊழியக்காரன். எழுதிட்டு இருக்கிறான் எல்லா குருடனையும், வா வா நான் அவனுக்கு வழி காமிக்கிறேன் வழி காமிக்கிறேன்ட்டு. ஆனால் நல்ல பார்வையில்லாம கண்டுபிடிச்சிருவான், அடா இவன் குருடன், இவனுக்கு பின்னால் போனால் இவனை கொண்டு நம்மளை பாதாளத்தை தள்ளுவான், நம்மளுக்கு ஆவிக்குரிய தரிசனம் இருக்குது, நம்ம பொழைச்சிக்கலாம், நம்ம தேடி வாசிக்கலாம், இவனை நம்பி நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறது ஆவியினுடைய கண்கள் திறக்கப்பட்டவர்களுக்கு தெரியும். அதனால் நிறைய பேர் கிறிஸ்தவங்களுக்குள்ளே குருடனாக இருக்காங்க அப்படின்னு, ஆவிக்குரிய குருடனாக இருக்காங்க. இந்த நிறைய குருடனுக்குள்ளே கொஞ்சம் பேர் ஊழியமும் செய்கிறாங்க, அதான் பெரிய ஒரு அதிசயம். எவ்வளோ தைரியம் வந்ததுன்னு தெரில, இவனே போகிற பக்கம் என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது. இல்லை அடுத்தவனை வேற கூட்டிகிட்டு போய் நான் கட்டதும் பரவாயில்ல நீயும் கெடுச்சு என்னால் நீ கட்டான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் குழியில் விழுகிறாங்க. சோத்திரம். அப்போது தேவனுடைய ஆவியில் பிறக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிடுறான். சரி, இப்போ ஒருத்தன் தேவனுடைய ஆவியில் பிறக்கிறான், இப்போ ஜலத்தில் பிறந்தவன் குருடனை கண்டுபிடிச்சாச்சு, இப்போ தேவனுடைய ஆவியில் பிறக்கிறான். நிறைய பேர் இன்றைக்கி தேவனுடைய ஆவியில் பிறக்கிறாங்க, மறுபடியும் பிறக்கிறாங்க. அப்படின்னா பரிசுத்த ஆவியினால் துள்ளி குதிப்பாங்க நிறைய பேர், இவங்களாம் ஆவியில் மறுபடியும் பிறந்திருக்காங்களாமா. ஆமாம், ஆவியில் மறுபடியும் பிறந்திருக்காங்களாமா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிருக்காங்களான்னு பார்த்தா போகலை. என்ன காரணம், ஆமாம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியலன்னு என்ன காரணமாக இருக்கு. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு மனுஷன் வந்து ஜலத்தினால் மறுபடியும் பிறக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை காண்கிறான், அப்போ மறுபடியும் பிறந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியலன்னா அவன் குருடனாக இருக்கிறான். அதே மாதிரி ஆவியில் ஒருத்தன் மறுபடியும் பிறக்கிறான், அவன் பிறந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியல, என்ன காரணம், அது எப்படி என்ன பார்த்துட்டானே, பார்த்துட்டு அது வரைக்கும் போயிட்டானே, உள்ள வரைக்கும் போ உள்ள போக முடியலையே. என்னவா இருக்கும், இல்லை கொஞ்சம் சிந்திக்க பார்ப்போம். இல்லை எல்லாம் இருக்குது, இது அது வரைக்கும் போயிட்டான், உள்ள போக முடியல.
ஆ
குருடன் இருந்து அப்படிலாம் போக முடியல இல்லையா. குருடன் இங்கிருந்து அங்கேயே பயணம் பண்ண முடியாது. ஆனால் கண் பார்வை தெரிஞ்சவன் என்ன பண்ணுறான், அது வரைக்கும் போயிடுவான். ஆனால் ஆவியில் மறுபடி பிறந்தவன் கண்டிப்பாக உள்ளே போய் ஆகணும். ஆனால் போக முடியல அவனால். என்ன குறை அவனுக்கு? அதெல்லாம் கிடையாது, போக முடியல அவனுக்கு. என்னன்னா அவன் சப்பாணி. அவன் சப்பாணி. அவன் உள்ள போக முடியாது, முடவன். ஆவிக்குரிய காரியங்கள்ல முடவன். இங்கிலீஷில் போட்டிருக்குது கிரிப்பிள்டு. அப்படின்னா கையும் காலையும் வாதம் பிடிச்சவனாமா. அப்போ ஆவியில் மறுபடியும் பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியலன்னா அவனுக்குள்ளே என்ன குறை இருக்குதுன்னா அவன் வந்து சப்பாணி, முடவன். அப்படின்னா நற்கிரியில் இல்லாத மனுஷன். அப்ப நற்கரியில் இருந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியங்களுக்குள்ளே பிரவேசிக்கணும்னு சொன்னாவே ஒரு மனுஷனுக்கு நற்கரியில் இருந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியங்களுக்குள்ளே அவன் பிரவேசிக்க முடியும். இல்லாட்டினா என்ன ரகசியம் சொன்னாலும் சரி அவன் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவான். அப்ப இந்த ரெண்டு பேர் இருக்கிற ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம். என்னன்னு கேட்டீங்கன்னா குருடனும் சப்பானி இருக்கிற ஊர் தான் கிறிஸ்தவ சமுதாயம். இந்த குருடனும் சப்பானி என்னத்துக்கு உட்காந்துருப்பான்? பிச்சைக்காக தான் உட்காந்துருப்பானுங்க. அப்படின்னா தேவனுடைய காரியங்கள் என்ன சொன்னாலும் அவனுக்கு மண்டையில் ஏறாது. பூமிக்குரிய காரியம் ஏதாவது கிடைக்குமா? வெள்ளக்காரன் காலத்தில் கோதுமைக்கும் பால் பொடிக்கும் நிறைய பேர் கிறிஸ்தவங்களாக மாறினவங்க இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சர்ச்சுக்கு போனால் ஏதாவது கிடைக்குமா, சபைக்கு போனால் இது கிடைக்குமா அது கிடைக்குமா, அப்படி தான் இன்னைக்கு நிறைய பேர் பிச்சை காக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. அப்படி பிச்சை காக்கிறது மாதிரி வந்தாங்கன்னா ரெண்டு மூணு வாரம் பிரசங்கம் கேட்டாங்கன்னா எப்போ நம்ம கேட்கறதெல்லாம் ஒன்றும் இங்கே கிடைக்காது, இவங்க வேற என்னமோ சொல்கிறாங்க, இது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது, இது இவங்க பாச பேசுகிற பாசை நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது, வித்தியாசமாக இருக்குது, நம்ம இருக்கிற இடத்துக்கு ஓடி போயிடுவான்ட்டு அவங்க ஓடி போயிடுறாங்க. அதனால தான் நிறைய பேர் வந்துட்டு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் பிச்சை எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறான். அதனால தான் தாவீது சொல்லியிருக்கான் என்ன, எருசலேமுக்குள்ளே ஒரு பிச்சைக்கை ஒரு சப்பானியும் குருடனும் வரக்கூடாதுன்னு கட்டளை போட்டிருக்கான் தாவீது. சியோன் கோட்டைக்குள்ளே சப்பானியும் குருடனும் வரக்கூடாதுன்னு கட்டளை போட்டிருக்கான். அப்படின்னா தேவனுடைய ராஜ ஆலயத்துக்குள்ள பூமிக்குரிய காரியத்தை தேடிட்டு எவனும் வரக்கூடாது. ஆவிக்குரிய கண்கள் தெளிவாக இருக்கிறவனும் நற்கிரியல் செய்ய தெரிஞ்சவனும் தான் தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய வசனத்தை கேட்டு நற்கிரியல் செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டு போட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு போனால் பால் பொடி கிடைக்குமா, கோதுமை கிடைக்குமா, அல்லது இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஏதாவது அன்னைக்கு இருக்கிற காலத்து மாதிரி இன்றைக்கி ஏதாவது கிடைக்குமா கிடைக்குமான்னு வந்துட்டு இருந்தானா அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், ஆனாலும் தங்களுடைய இச்சைக்கேற்றபடி அவர்கள் நடந்து கொண்டதுனால அவங்க பூமிக்குரிய காரியம் தான் அவங்களுக்கு தேவை, பரலோகத்தினுடைய காரியம் தேவையில்லை. அதனால் தேவன் அநேகம் பேர் மேல் பிரியமாக இருக்கவில்லை. அப்படியாக இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம் முக்காவாசி குருடனும் சப்பானியுமாக இருக்கிறான். அதனால தான் இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன சொல்கிறாரு, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, குஷ்டரோகிகள் சுகமடைகிறார்கள், குருடர்கள் காண்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள். இதெல்லாம் அன்னைக்கு எழுதின்படி ஆண்டவர் செஞ்சார். இன்னைக்கு எப்படின்னா இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதுனா தேவனுடைய வசனம் தெரியாதவங்களுக்கு இலவசமாக அறிவிக்கப்படுகிறது. குருடர்கள் காண்கிறார்கள் அப்படின்னா ஆவிக்குரிய குருடன் கண் திறக்கணும். சபையில் போய் ரெண்டு வாரம் பிரசங்கம் கேட்டாச்சுன்னா அவன் ஆவிக்குரிய குருடனாக இருந்தால் கண் திறக்கணும். அப்படி கண் திறக்காமல் திரும்பவும் திரும்பவும் அந்த கண் குருடனோட போயிட்டே இருந்தானே என்ன அர்த்தம், அவன் பிச்சை கேட்கறக்கு போகிறான்னு அர்த்தம். அதே மாதிரி சப்பாணி எந்திரிச்சு நடக்கணும். சப்பாணி வந்து நம்ம சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது ஒரு சப்பாணியை வந்து ஆண்டவர் சோபமாக்கும்போது சப்பாணி அவன் தேவனுடைய ஊழிய தேவன் நடக்கும்போது அவருக்கு பின்னாலேயும் நடத்த போனான்னு சொல்லுது. ஒருத்த வந்து குருடா வந்து என்ன பண்ணான், தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு ஆமாம் இந்த ஆண்டவர் சோகம் கொடுத்தான்னு சொல்லிட்டு அவருக்கு பின்னாலேயே ஓடினான். அப்படியாக இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள குருடனும் சப்பானியும் குஷ்டரோகியும் தான் நிறையா உட்காந்துருக்கோம். எப்படி எழுப்புதல் வரும், எப்படி சபை பெருகும், எப்படி தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும், ஒன்றும் நடக்காது. லூக்கா 17:20-23 லூக்கா 17:20-23 போதும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் இங்கே தான் இருக்குது, அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஓடிட்டு அலைகிறாங்க. தேவனுடைய ராஜ்யம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் பெரிய ஸ்டேடியத்தை ஒரு ஆள் கட்டி வச்சுருக்காரு. யாருன்னா பவுலோஸ். உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னான்னு தெரியல, ஆ கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அதே மாதிரி 4 மாவடியில் அவர் பெரிய ஸ்டேடியம் கட்டி வச்சுருக்காரு. இன்றைக்கெல்லாம் சபைங்கிறதெல்லாம் போய் எல்லாம் பெரிய ஆடிட்டோரியம் தான். தேவனுடைய ராஜ்யம் இங்கே தான் இருக்குது, எல்லாம் இங்கே ஓடிவா, எல்லாம் இங்கே ஓடிவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வா 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 வான்னு கூப்பிட்றாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இங்கே வா அங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டா நீ ஓடாதேங்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணலாம், மனுஷன் அப்படி தான் கூப்பிடுவான், கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அரை வீட்டில் இருக்கிறார், வனாந்தரத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய ராஜ்யம் இங்கே தான் இருக்குது, அங்கே தான் இருக்குது, ஓடி வாங்க ஓடி வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அங்கெல்லாம் போகாமலும் கலங்காமலும் இருங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்ன எங்கே இருக்குதாம்மா, நம்மளுக்குள்ளே இருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் நம்மளுக்குள்ளே இருக்கிறதுனா என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறந்திருந்தால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம மறுபடியும் பிறக்கலை, ஜலத்தினாலையும் பிறக்கலை ஆவியினாலையும் பிறக்கலை. அதனால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடி தேடி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு கிடக்கலாம். அதனால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னா அதனுடைய பொருள், நீ வந்து ஜலத்தினால மறுபடியும் பறந்து ஆவினாலையும் மறுபடியும் பறந்தேனா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீ வந்துட்ட. அப்போ தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே இருக்கிறது. அந்த ரெண்டு காரியத்தை செஞ்சாச்சுன்னா போதும், நீ எங்கேயும் ஓட வேண்டாம். இந்த ரெண்டு காரியத்தை செய்யாதவன் தான் இன்றைக்கி என்ன பண்ணுறான், இங்கிருந்து அங்கே ஓடுறான், இங்கிருந்து அமெரிக்காவுக்கு ஓடுறான், சிங்கப்பூருக்கு ஓடுறான், லண்டனுக்கு ஓடுறான், லண்டனில் இருக்கிறான், இங்கே வர்றான். எங்கே போனாலும் ஒன்றும் கிடைக்காது. அவன் தேவனுடைய வசனத்தின்படி அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறந்து அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அவனுடைய ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற நற்கிரியைகள் வெளிப்பட்டாதான் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும். இது செய்யலைனா அவன் வரவே முடியாது. அப்போ இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்துவ சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்னு கேட்டிங்கன்னா, உருடனும் சப்பானியுமா இருக்கிறான். 2 சாமுவேல் 5:6-7 2 சாமுவேல் 5:6-7
தேசத்தில் குடியிருந்த எபூசிய
ரெண்டு சாமுவேல் அஞ்சாம் அதிகாரம் 6-7-8 போதும். அப்போ உண்மையான சத்தியத்தை பேசுறதுக்கு போச்சுன்னா யார் தடுப்பா? ரெண்டு பேரும் தடுப்பானுக்கா. உண்மையான தேவனுடைய வசனத்தை சியோன் உடைய உபதேசம், இது எருசலேம்னா கர்த்தருடைய வசனம், சியோன்னா தேவனுடைய பிரமாணம், அப்படி ஒரு உண்மையான தேவனுடைய பிரமாணத்தையும் தேவனுடைய வசனத்தையும் நாம் சபையில் அறிவிக்கணும்னு சொன்னால், அல்லது ஜனங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னால் யார் தடையாக இருப்பானா? இந்த குருடனும் சப்பானியும். இந்த குருடன் எப்படிப்பட்ட குருடன்? ஆவியில் மறுபடியும் பிறந்து குருடனாக பிறந்திருக்கிறான். அப்போ திருப்பி அவன் கண் பார்வை தெரியும்னா திரும்பியும் மறுபடியும் பறக்கணும். அவன் மறுபடியும் பறக்க மாட்டானே, நான் அன்னைக்கே ரசிக்கப்பட்டேன்னு சொல்லுவான். அதே மாற்றி மாற்றி சொல்லி குருடனை உட்காந்துருப்பான். கடைசியில் தேவனுடைய ராஜா இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே இங்கிருந்து அங்கே ஓடுவான், அங்கிருந்து இங்கே ஓடுவான், பத்தாவதுக்கு கூட இருக்கிறவனையும் கெடுப்பான், அடுத்தவனையும் கெடுப்பான். அதனால் சியோன் பட்டணத்தை பிடிக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவான்? சியோன் பட்டணத்தை நம்ம பிடிப்போம். ஜியோன் பட்டணத்தை தாவீது ஒரு ஆளாக போய் பிடிச்சான் பாருங்க. ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடிச்சிட்டாரு. அந்த மாதிரி நாம சியோன் கோட்டையை நம்ம பிடிக்கலாம். நம்ம பிடிச்சாச்சு. இந்த குருடனையும் சப்பானியும் ஓரம் கட்டினாவே போதும், சியோன் கோட்டையை நம்ம பிடிச்சாச்சு. அதனால தாவீது அன்னைக்கு ஒரு கட்டளை போட்டான், குருடனும் சப்பானியும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது. அப்படின்னா எருசலேமுக்குள்ளே வரக்கூடாது. அவன் அவன் வந்தானா பிச்சை எடுக்கிறதுக்கு தான் வருவான். தேவனுடைய காரியத்தை தேடி வரமாட்டான். தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவங்ககிட்ட என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடி தேடி தான் வருவான். அந்த மாதிரி ஆவிக்குரிய பிச்சைக்காரங்க வந்தாங்கன்னா ரெண்டு மூணு வாரம் பிரசங்கம் கேட்பாங்க. ஐயோ நம்ம நினச்ச மாதிரில ஒன்றுமே இல்லையே, நம்ம என்னமோ கிடைக்கும் நினச்சிட்டு இருந்தா ஒன்றும் நம்மளுக்கு தரமாட்டேங்கிறாங்களா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பிச்சைக்காரனா அவனே ஓடி போயிடுவான். இங்கே வர்றது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து வந்து நிறைய பேர் ஓடி போயிடுறாங்க. இந்த எபூசியரை வந்து எபூசியர் அந்த ஜனங்கள் வந்து எபூசியர் அந்த எபூசியரை வந்து யோசுவானால் வந்து துரத்தி விடவே முடியல. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பிடிவாதமானவங்க. நான் ரசிக்கப்பட்டாச்சு, மன திரும்பியாச்சு, இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருப்பானுங்க. இவனில் துரத்தவே முடியாது. ஆமாம், யோசுவா 15:63. யோசுவா 15:63.
எருசலேமிலே குடியிருந்து எபூசியரை யூதா பிதரர் துரத்திவிடக் கூடாமல் போயிற்று. ஆகையால் இந்நாள் மட்டும் எபூசியர்
இந்த யூதா கோத்திரத்தினாலையும் துரத்தி விட முடியல. அதனால வரைக்கும் இன்னால் வரைக்கும் எபூசியர் எங்க குடியிருந்துட்டு இருக்காங்க? எருசலேமில் குடியிருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா இன்னால் வரைக்கும் கிறிஸ்தவங்களுக்குள்ள ஆவிக்குரிய குருடனும் சப்பானியும் இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கிறான். ஏன்னா இவன் தான் வந்து உண்மையான சத்தியத்தை தடுக்கிறவன். அதனால தான் இன்னால் வரைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே வசனத்தில், இன்னால் வரைக்கும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் குடியிருந்துட்டுருக்கிறான். யூதா புத்தர்னால துரத்தி விட முடியாமல் போனது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 1:21.
ஆ, பென்யமீன் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் எபூசியர் இன்னால் மட்டும் பென்யமீன் புத்திரர்கள் கூட எருசலேமிலே குடியிருக்கிறார்கள்.
எருசலேமில் குடியிருக்கிறது ரெண்டு கோத்திரம், ஒன்று பென்யமீன் கோத்திரம், இன்னொன்று யூதா கோத்திரம். இந்த ரெண்டு கோத்திரத்துக்காரன் தான் அங்கே குடியிருந்துட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பேர்னாலையும் இந்த எபூசியரை துரத்தி விட முடியல. கேட்டால் நான் அன்னைக்கே ரசிக்கப்பட்டாச்சு, அன்னைக்கே மனம் திரும்பியாச்சு, நாவில் நரம்பிடுறான் இருக்கிறான், நான் கன்வென்ஷன் நடத்துகிறான் இப்படின்னு சொல்லிட்டு இந்த எபூசியர் ஆவிக்குரிய குருடனும் சப்பானியும் கிறிஸ்தவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இவங்களை துரத்தி விடவே முடியல. இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, சிவன் கோட்டையை பிடிக்க முடியாமதை விட இவனுக்கு இடையிலேருந்து பிச்சை வாங்கிட்டு இருக்கானுங்க. அப்போ இவனுங்களை துரத்தி பிடிக்கணும்னா என்ன பண்ண, தாவீது என்ன பண்ணார்னா, தாவீது வந்து நேரடியாக ரோட்டு வழியாக போய் சியோன் கோட்டையை பிடிக்கல. தாவீது என்ன பண்ணார்னா சாளகத்தின் வழியாக சென்று சியோன் கோட்டையை பிடிச்சார். அப்படின்னா டிச்சு தண்ணி போகிற வழியில் போய் அந்த கோட்டையை பிடிச்சிட்டார். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்கள் மத்தியில் இருக்கிற ஆவிக்குரிய குருடனையும் சப்பானையும் மேற்கொள்றதுக்கு நேரடியாக போனால் மேற்கொள்ள முடியாது. அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தினுடைய தோல்விகள், அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை நம்ம வேதத்திலிருந்து எடுத்து பார்த்தோம்னா எப்படி இந்த பிரச்சனைகள் வந்ததுன்னா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக போனதுனால தான் இந்த பிரச்சனைகள் வந்ததுன்னு சொல்லி அவங்களை உணர்த்தும் போது தான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், அல்லது ஆவிக்குரிய சப்பானி அவன் சுகமாவான். அதனால் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பரிசுத்தாவி பெற்றிருக்கிற ஜனங்கள் மத்தியில் நிறைய பேர் ஆவிக்குரிய குருடனாக இருக்கிறான், நிறைய பேர் ஆவிக்குரிய சப்பானியாக இருக்கிறான். தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வர முடியல அவனால், அல்லது தேவனுடைய சமூகத்தில் வர முடியல, அல்லது எருசலேம் தேவனுடைய பிரமாணத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் நேரடியாக வர முடியவில்லை. அவன் உட்காந்து பிச்சை கேட்கறதான் அவனுடைய பொழப்பு. அதனால் தேவனுடைய வார்த்தையை வந்து நம்ம உண்மையாக தெரியணும், ஞானமாக தெரியணும்னு சொன்னால் நம்ம ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டது உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாகவே நம்ம ஜலத்தினாலே அல்லது தேவ அறிவினாலே நம்முடைய ஞானம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அப்புறம் ரெண்டாவது, உண்மையாகவே நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்படி பிரவேசிக்க முடியலன்னா நம்மெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த எபூசியர் கூட்டம். ஏன்னா அந்த கானான் இவங்க வந்து புறப்பட்டது எகிப்திலேருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு வந்திருக்காங்க. கானான் தேசம்னா கிறிஸ்தவங்க சமுதாயம், கிறிஸ்தவங்க குடியிருக்கிற தேசம் தான் கானான் தேசம். இந்த கானான் தேசத்தில் ஏழு வகையான ஜாதிகள் இருக்காங்க, அமலேக்கியர், பெலிஸ்தியர், அம்மோனியர், மோமாபியர், ஏவியர், எபூசியர், இப்படி பல வகையான ஜனங்கள் இருக்காங்க. அமலேக்கியர்னா யாருன்னு கேட்டிங்கன்னா கள்ளத்தராசு வச்சு வியாபாரம் பண்ணுறவன், பைபிளில் இருக்கிற காரியத்தை கள்ளத்தராசு வச்சு இருக்கிறத இல்லாமல் பண்ணி கொஞ்சத்தை கூட்டி இப்படியெல்லாம் பண்ணி கள்ளத்தராசுனால தேவனுடைய கள்ளத்து தேவனுடைய காரியங்களை கள்ளத்திற்கு தரிசனமாக உரைக்கிறவர்கள் தான் கள்ளத்தராசை கையாளுகிறவர்கள். இவங்க வந்து அமலேக்கியர். அதே மாதிரி பெலிஸ்தியர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா முன்பகை வச்சு பழி வாங்குறவங்க. எபூசியர், எபூசியர் யாருன்னு கேட்டிங்கன்னா எத்தனை தடவை ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினாலும் அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக இருக்கும், அவன் சப்பானியாக இருப்பான். இவங்கனா இவங்க ரெண்டு பேர்த்தையும் கிறிஸ்தவ சமுதாயத்திலிருந்து அழிக்கவே முடியாது. யூதா கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரமும் ரெண்டு கோத்திரமும் முயற்சி எடுத்து அழிக்கணும்னு பார்த்தாங்க, துரத்தி விடணும்னு பார்த்தாங்க, ரெண்டு பேர்த்தினாலே முடியாமல் போச்சு. கடைசி என்னாச்சு, தாவீது தான் அவங்கள வந்து முறியடித்தான். அந்த மாதிரி இன்றைக்கு நாம் தாவீதை போல் இருந்து இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளவு தோல்விகள் இருக்கிறது அப்படிங்கிற சிந்தித்து பார்த்தோம்னா அதை தேவனுடைய வசனத்தோடு ஒப்பிட்டு நாம் சிந்தித்து பார்க்கும்போது தெரியும் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் நம்மளுக்கு திறக்கப்படும். அதே மாதிரி இந்த காரியத்தை அவங்களுக்கும் சொல்லும்போதும் அவங்களுக்குடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். என்கிட்ட ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னார், இந்த மாதிரி கிறிஸ்தவங்களுக்குள்ள சபை கட்டுறதுல பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறையா தொந்தரவு இருக்குது, இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது நான் வேதத்துலேருந்து ஒரு சிறிய உதாரணம் ஒன்று எடுத்து சொன்னேன். அப்போ உண்மையாகவே அவங்க வந்து அந்த உதாரணத்தை பார்த்துட்டு ஆமாம் தேவனுடைய வார்த்தையின் உண்மை தான், அப்போ இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையின்படி ஜனங்கள் நடக்காதனால, விசேஷமாக போதகர்கள் நடக்காதனால இன்றைக்கி சபை ஊழியம் வளர மாட்டேங்குது சபையில் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்னென்னா, சபையின் உபதேசத்தை வச்சு தான் இன்றைக்கி முன்னேறிட்டு இருக்காங்க. தேவனுடைய உண்மையான உபதேசத்தையும் தேவனுடைய உண்மையான வார்த்தைகளையும் பின்பற்றி சபையை வந்து நடத்த முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவனுடைய ஜாதிக்கு தகுந்த மாதிரி, அவனுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி ஒரு வியாபாரம் மாதிரி செஞ்சிட்ருக்கிறான். அதனால் என்னென்னா, அவன் கொஞ்ச நாள் போவான், ஆனால் கொஞ்ச நாள் போகும்போது அங்கே தேவனுடைய வல்லமை அங்கே விளங்குச்சுன்னா உடனே அங்கே சபையினுடைய பிரச்சனைகள் அதிகமாக உருவாகும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் சபையினுடைய பிளவுகள் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. பெரிய பெரிய சபையில் இருக்குது, அந்த பெரிய பெரிய சபையில் பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது. எல்லா சபையிலையும் பிரச்சனை இருந்துகிட்ருக்குது. ஆனால் ரெண்டு மூன்று பேர் எங்கே ஒருமனப்பட்டு தேவனை கூடி ஆராதிக்கிறார்களோ அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவனு ஆவிக்குரிய கண்கள் நல்லா தெரியுது, அவன் ஆவிக்குரிய நிலைமையில் நல்லா நடக்கிறான், அதனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் அனுபவித்து கொண்டு இருக்கிறான். அதனால் எபூசியரை நாம் இல்லாமல் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பரிசுத்தாவியை பெற்றவாங்க. அப்படின்னா மேகத்தினாலும் அக்னினாலும் ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்றவர்கள், அப்படின்னா ஞான கண்மலையும் தண்ணீரை குடித்தவர்கள், ஞான போஜனத்தை புசித்தவர்கள். தேவன் நம்மேல் பிரியமாக இருக்குன்னு சொன்னால் நாம் தேவனுடைய சுத்தம் செய்ய வேண்டும். தேவனுடைய பிரியமான காரியம் என்னங்கிறது நாம் பகுத்து தெரிஞ்சு சிந்தித்து செஞ்சோம்னா தேவன் இம்மட்டும் கொடுத்த ஆசீர்வாதத்தை விட இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் நம்மளுக்கு கட்டளையிடுவார். அதனால் ஞானஸ்தானங்கிறது தண்ணியில் முங்கி எந்திரிக்கிறது இல்லை, அல்லது பிதாகுமாரன் நாமத்தினால ஞானஸ்தானம் தான் கரெக்டு, குழந்தையில் கொடுக்கறது தான் கரெக்டு, அல்லது இயேசு நாமத்தில் தான் கரெக்டு கொடுக்கறது தான் கரெக்டு, அதெல்லாம் கிடையாது. என்ன ஞானஸ்தானம் எடுத்தாலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும், நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் காணணும். அப்படி நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை, நம்ம ஆவியில் மறுபடியும் பிறந்து மொண்டியாக இருக்கோன்னு சொன்னால் நம்ம இங்கிருந்து அங்கே ஓடணும், அங்கிருந்து இங்கே ஓடணும், ஊர் ஊராக சுற்றிட்டு தான் இருக்கணும் ஊழியத்துக்கு. அப்போ நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியாது. நம்ம மற்றவனுக்கு பின்னால் தான் ஓடி ஓடி வீணாக வந்து நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாமளே இழந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் ஒவ்வொருவருக்கும் தேவன் எளிமையாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் வைத்திருக்கிறார். அதனால் நாம் அது உண்மையாக இருந்து நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் எங்கேயும் அலைய வேண்டாம், நாம் இருக்கிற இடத்துலேருந்து தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கலாம், நாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கலாம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.